அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. பகவான் ஆதிசங்கரர் அருளிய அதி அற்புதமான நூல். இதை பற்றிய ஒரு அறிமுக உரையை நேற்றைய வகுப்புல பார்த்து முடித்தோம். அப்புறம் நேற்றைய வகுப்புலேயே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அபரோக்ஷ அனுபூதியில் உள்ள 144 ஸ்லோகங்களில முதல் ஸ்லோகமாகிய கடவுள் வாழ்த்து பார்த்தோம், அதாவது பிரார்த்தனை மந்திரத்தை பார்த்தோம். இப்ப இன்றைக்கு 2வது மந்திரத்தையும் பார்த்துட்டு அப்படியே 3வது மந்திரத்துக்கு போகலாம். நேற்று நம்ம 2வது மந்திரத்தை தொட்டோம், அதாவது பார்த்தோம், மேலோட்டமா பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். இப்போ இன்றைக்கு அந்த 2வது மந்திரத்திலிருந்து அப்படியே 3வது மந்திரம் எப்படி வரிசையாக போகலாம். இப்போ 2வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபரோக்ஷ அனுபூதி என்ற நூலின் வாயிலாக மோட்சம் என்ற பலனை அடைவதற்காக இதை எழுதுகின்றேன் அப்படின்னு ஆதிசங்கரர் சொன்னார். இந்த நூல் வந்து எதற்காக அப்படின்னா, மோட்சம் என்ற பலனை அடைவதற்காக நான் எழுதுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது, நாம் நேற்று என்ன பார்த்தோம், மோட்சம்னா ஏதோ இறந்த பிறகு போற இடம் இல்லை, வாழும் போதே நாம் அனுபவிக்க வேண்டிய இடம்தான் மோட்சம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் சாதனை சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு ஒரு 4 சாதனைகளை பற்றியும் பேசினாரு. அது அடுத்தது 3வது ஸ்லோகத்துல அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவும் சொல்ல போறாரு. அந்த 4 பண்புகளை உடையவர்களை வந்து சத்புருஷர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சாதன சதுஷ்டயம் என்ற சாதனைகளை செய்து மன தூய்மையோடு இருக்கின்றவர்களை சத்புருஷர்கள் அப்படின்னு ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார். அப்புறம் அந்த முயற்சி வந்து அவங்க எடுக்கின்ற முயற்சியின் வாயிலாக பலனை அடைவதற்கான பாதையையும் வரிசையா இனிமேல் வர ஸ்லோகங்கள்ல காட்டிக்கொண்டே இருக்க போகிறார். அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த நூலை வந்து ஒரு முறை படித்து விட்டால் எல்லாம் புரிந்து விடுமா அப்படின்னு கேட்டா, அது முடியாது அப்படிங்கிறார் பகவான் ஆதிசங்கரர். அதை சொல்றார், அதாவது ஒரு முறை படிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த ஆத்ம ஞான நூல்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறார். அதாவது இது மாதிரி ஆத்மாவை அனுபவமாக அடையக்கூடிய இது போன்ற நூல்களை மீண்டும் மீண்டும் இடைவிடாமல் படித்து விசாரம் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் இந்த ஸ்லோகத்தில், இந்த 2வது ஸ்லோகத்தில் சொல்றார். அந்த 2வது ஸ்லோகம் என்ன, அபரோக்ஷ அனுபூதிர்வை புரோச்சரே மோட்ச சித்தையே சத்ரேவ பிரயத்னேன வீக்ஷினியா முகிர் முகிகி அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப அந்த பிரயத்னம், அந்த முயற்சி எடுப்பதினால, நம்ம மீண்டும் மீண்டும் விடாமுயற்சி செய்வதனால இந்த சாதனையை நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த 2வது மந்திரத்துடைய பொருளாக பார்க்கப்படுகிறது. இப்போ அடுத்தது நம்ம 3வது மந்திரம் இன்றைய வகுப்புல தொடங்கலாம். அபரோக்ஷ அனுபூதியில 3வது ஸ்லோகத்துக்கு இப்ப நம்ம வந்துட்டோம், அதை படிக்கிறேன். கபசா ஹரிதோஷனா சாதனம் பிரபவே பும்சாம் வைராக்கியாதி சதுஷ்டயம். அதாவது இங்க 3வது மந்திரத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, வேதத்தில கர்மகாண்டமும் வேதத்தின் இறுதி பகுதியாகிய வேதாந்தத்தின் உபனிஷதங்களும் கூட சாதன சதுஷ்டய சம்பத்தி என்கின்ற தகுதியை கொடுப்பதற்காகவே உபதேசிக்கப்படுகிறது. அந்த 4 தகுதிகளை அடைந்தவர்களால் மட்டுமே விசாரத்தின் வாயிலாக ஞானத்தை அடைய முடியும் என்பதாக பார்க்கப்படுகிறது. அதாவது மனதுல நம்ம வந்து விசாரம் பண்ணணும், நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நமக்குள்ள கண்டிப்பாக விசாரம் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்க ஒரு இந்த 3வது மந்திரத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு சாதகனுக்கு முக்கியமான சாதனைகள் கண்டிப்பாக 4 இருக்க வேண்டும். அதை வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி அடைவது அப்படிங்கிறது சொல்றாரு. இப்ப அந்த சாதனையை பற்றி அறிந்து கொள்வதுதான் யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. சாஸ்திரத்துல வந்து யோக சாஸ்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, சாதனைகளை தெரிந்து கொள்வதற்காகத்தான். இப்ப கீதையில கூட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்றாருனா, இந்த சாதனைகளை வளர்த்து கொள்ளும் வழிமுறைகளை பற்றி பல்வேறு யோகங்களாக பிரித்து போதிக்கிறார். அதனாலதான் 18 அத்தியாயங்களை நம்ம கீதையிலேயே பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்லோகத்துல பர்டிகுலரா இந்த 3வது ஸ்லோகத்துல சாதன சதுஷ்டய சம்பத்தியை எவ்வாறு அடைவது என்றும் அதற்கான தகுதிகள் என்ன என்பதையும் இந்த பாடலிலே இந்த ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துகிறார். இப்போ அந்த தகுதியை நம்ம எப்படி அடையணும் அப்படின்னு பார்க்கும்போது, நேத்தே நம்ம பார்த்தோம், அதாவது தவ வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். ஏன்னா இந்த மந்திரம் அது ரொம்ப தெளிவுபடுத்துது. சவ வர்ணாச்சிரம தர்மேன தபஸா ஹரிதோஷனார், தபஸ் தவம் தேவைப்படுகிறது. சாதனம் பிரபவே பும்சாம் வைராக்கியாதி சதுஷ்டயம், சதுஷ்டயம் அப்படின்னா 4 விதமான சாதனைகள், அதைத்தான் இந்த 3வது ஸ்லோகத்தில் சுட்டி காட்டுறார். அப்போ நமக்கு இந்த 4 சாதனைகள் வந்து அடிப்படை பண்புகளாக பார்க்கப்படுகிறது. அந்த பண்புகள் நம்மிடத்துல மேலோங்கும் போதுதான் நம்மை பற்றியும் இறைவனை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இங்க 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது. நாம் யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த 3க்கு உண்டான விடை நமக்கு கிடைக்கும் போதுதான் எல்லாத்துக்கும் ஒரு புரிதலும் ஒரு தெளிவு நம்மிடத்துல வந்துடும். இதுல முடிந்த முடிவு என்ன அப்படின்னு கடைசியில பாத்தீங்கன்னா, இந்த 3 ஒன்றாக மாறுகின்ற நிலை தான் முடிந்த முடிவாகவும் பார்க்கப்படுது. அப்ப பொதுவா இப்ப நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையில ஒருவனை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அவனுடைய சொற்களை கேட்டுத்தான் நம்ம நடக்க வேண்டும் இல்லையா. அப்போதானே அவன் திருப்தி அடைந்து நமக்கு தேவையானது எல்லாம் செய்வான். அதுதானே உலக வாழ்க்கையில நடைமுறையில பாக்குறோம். இப்ப உதாரணமா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறோம், அப்ப ஸ்கூல்ல போய் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அங்க டீச்சர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் நம்ம நடக்கணும். அவருடைய சொல்படி நடந்தால்தான் நமக்கு அவர் என்ன சொல்ல வராருங்கிறதும் புரிய வரும். நாம படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள்லயும் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். அப்படி நம்ம நல்ல மதிப்பெண்கள் பெறும்போது அந்த ஆசிரியரை நம்ம என்ன பண்றோம், ஒரு திருப்தி படுத்துறோம், அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓ, நான் நடத்துற பாடத்துல மாணவன் நல்ல புரிதல்ல வரான், நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறான் அப்படின்னு அந்த ஆசிரியருக்கு ஒரு திருப்தி உண்டாகும் இல்லையா. இது நம்ம நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். அது மாதிரியே நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு போகிறோம், அந்த வேலை செய்கிற இடத்துல நம்ம மேலதிகாரிக்கு கட்டுப்பட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய சொற்படி நடந்து அவரையும் நம்ம திருப்தி செய்யும்போது தான் நம்ம எதிர்பார்க்குற சலுகைகள்லாம் அங்கே கிடைக்கும், அந்த அலுவலகத்தில் கிடைக்கும். அப்போ இங்கே எல்லாமே மற்றவர்களை நம்ம திருப்திப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கையாக பார்க்கப்படுது இல்லையா. இதுதான் நடைமுறை உண்மையும் கூட. அது மாதிரி இங்க இறைவனை வேதத்தின் வாயிலாக அந்த தர்மத்தை நாம ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை வேத வாக்காக நம்ம எடுத்துக்கொண்டு அந்த வாக்கை மீறாமல் தர்மப்படி ஒருவன் வாழ்ந்தான் என்றால் அவன் இறைவனை திருப்தி செய்து விடுகின்றான் அப்படிங்கிற மாதிரி இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க நடக்கணும், ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் நடக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது. அப்ப நம்முடைய மனதுல அந்த பூரண திருப்தி எப்போ உண்டாகுதோ அப்பதான் நம்ம முழுமை அடைவதாக அங்க பொருள் கொள்ளப்படுது. அப்ப அந்த பூரண திருப்தி நம்ம மனசுக்கு எப்போ உண்டாகும் அப்படின்னா அந்த மனதிற்கு ஒரு புரிதல் கொடுக்கும்போது தானே உண்டாகும். புரிதல் இல்லாத மனதிற்கு வந்து என்ன நீங்க புற விஷயங்களை புகத்தி கொண்டே இருந்தாலும் அது மேலும் மேலும் பாதை மாதிரி தான் பயணிக்குமே தவிர அதுல முழுமையான திருப்தியை அடையாது. ஏன்னா உலக விவகாரங்கள் அப்படித்தான் இருக்குது, எதற்குமே ஒரு எல்லையும் கிடையாது. நம்ம உலகத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதற்காவது ஒரு பூரணத்துவம், ஒரு முழுமை, ஒரு திருப்தி அப்படிங்கிறது உண்டாகுமா? ஆகவே ஆகாது. இப்போ பணத்தை நோக்கி நம்ம ஓடுறோம் அப்படின்னா, இப்ப யாராவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், என்னுடைய இலக்கு 1 கோடி ரூபா, என்னுடைய இலக்கு 10 கோடி ரூபா அப்படின்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடுறோம். இப்போ அந்த 1 கோடி ரூபாவை நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்ன உடனே, ஓ நான் எல்லாம் முடிச்சிட்டேன் போதும் அப்படின்னு நம்ம திருப்தி ஆயிடுறோமா? கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாவை கோலை நம்ம ரீச் பண்ணி இருக்கும்போது நம்முடைய யதார்த்தமான உண்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, 10 கோடி ரூபாய்க்கு உண்டான கமிட்மெண்ட்டை வச்சிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா காம்படிட்டிவ் வேர்ல்டில் அவன் 10 கோடி சம்பாதிச்சுக்கிட்டு அவளை லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான், நான் 1 கோடி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அதனால என்னுடைய அடுத்த இலக்கு அந்த 10 கோடியை நோக்கித்தான் நான் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அந்த வியூ மாறிடும் இல்லையா. இதுதான் நடைமுறை வாழ்க்கை. அப்ப இந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கையை பத்தி இங்க சாஸ்திரம் பேசுறது கிடையாது. ஏன்னா ஒரு இலக்கு இல்லாமல் பயணிக்கக்கூடிய இந்த புற வாழ்க்கையை பற்றி இங்க சாஸ்திரம் வந்து சொல்றது கிடையாது. ஏன்னா இந்த புற வாழ்க்கையில வந்து நம்ம எதிர்பார்க்கிற கோலை வந்து எப்பயுமே ரீச் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை வந்து திட்டமிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாலும் அதற்கு மேல திருப்பி ஒரு பிரம்மாண்டம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்ப அடுத்தது நீங்க அதை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாக்கப்பட்டுரும். அதுதான் இன்றைய நடைமுறை வாழ்க்கை. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க நாம பாக்குற பாடத்திட்டம் வந்து அப்படி சொல்ல வரல. அதாவது புறத்துல தேடக்கூடிய திருப்தியையோ ஒரு சந்தோஷத்தையோ இங்க நான் சொல்லல அப்படின்னு சாஸ்திரம் தெளிவா சொல்லிடுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, பூரண திருப்தி பூரண ஆனந்தத்தை பற்றி பேசுது. அப்ப அந்த ஆனந்தம் அந்த திருப்தி அந்த இறைவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த தூய அறிவு ஆன்மா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பாடத்திட்டத்துல பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இங்க என்ன புரிந்து கொள்ளணும், அந்த தூய அறிவாகிய ஆன்மாவிடம் இந்த மனம் வந்து ஒடுங்கும் போது அந்த பூரண திருப்தி அந்த ஆனந்தம் உண்டாகிவிடும். அது ஒடுங்காத வரைக்கும் இந்த மனசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, விவகாரத்துல ஈடுபட்டு கொண்டு நான் தான் கர்த்தா நான் தான் போக்தா அப்படின்ட்டு அபிமானித்து கொண்டு தன்னைத்தானே வருத்தி கொண்டு பலவாறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ளணும், புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை சரியானபடி வாழணும் அப்படின்னா, அதற்கு இந்த சாதன சதுஷ்டயம் என்கின்ற 4 தகுதிகள் நம்மிடத்திலே உண்டாக்கப்பட வேண்டும். அப்போ அந்த சாதனைகள் நம்மிடத்திலே உண்டாக்கப்படும் போது தான் நாமும் தர்மப்படி வாழ முடியும், தவ வாழ்க்கை வாழ முடியும் என்று இந்த 3வது சூத்திரத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்புறம் இந்த தர்மம் அப்படின்னு சொல்றாரே, அப்ப எது தர்மம், தர்மம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்ப உண்மையா நம்ம தர்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது அந்த இறைவனை மட்டும்தான் குறிக்குது. ஆனாலும் இங்க நம்ம என்ன இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில வாழும் போது புரிந்து கொள்ளணும், இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில நமக்கு என்ன தர்மம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரவர்கள் வர்ணாசிரம தர்மப்படி நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழுகின்றது தான் இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தர்மம். அப்ப இப்ப வர்ணாசிரம தர்மம்னா எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், வர்ணம் அப்படின்னா இங்க என்னன்னா அவரவர்கள் செய்யும் வேலையில் உள்ள பொறுப்புகளை இங்கு குறிக்கிறது. அதாவது ஆசிரமம் என்றால் இந்த வாழ்க்கை முறைன்னு புரிந்து கொள்ளணும், வர்ணம் என்றால் இங்கு நம்ம செய்யக்கூடிய தொழிலை புரிந்து கொள்ளணும். இப்ப வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது நிறைய பிரிவினைகள் நம்ம இடத்துல உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இப்போ நாம ஜென்ரலா உலகியல் காரியங்களில் ஈடுபடுகின்ற வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 நிலைப்பாடு இருக்கு. பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற 4 ஆசிரம முறைகள் நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொரு வாழ்க்கை முறையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இதுல பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் பிரம்மச்சரியாகத்தான் வாழணும், அதுதான் தர்மம். இப்ப இல்லற வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் இல்லறத்துல தான் இருக்கணும், அதுதான் தர்மம். வர்ணாசிரமத்துல இந்த வானப்பிரஸ்த நிலைக்கு வந்துடுறாங்க இல்லையா, அந்த நிலைக்கு வர்றவங்க அந்த நிலைப்பாடுல தான் இருக்கணும். சன்னியாசி சன்னியாசி தர்மத்தில் இருக்கணும். இந்த தர்மம் மாறாம வாழ்ந்தா போதும், அதுதான் இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தர்மத்துக்கான நியதியாக இங்க இந்த மந்திரத்தின் அடிப்படையில சுட்டி காட்டுறார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, இப்ப இந்த நிலையில் நம்ம சரியாக வாழ்வதை மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம தர்மம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் அறிவுறுத்துது. என்ன காரணம், இப்போ வர்ணம் அப்படிங்கிற அடிப்படையில அவரவர்கள் செய்கின்ற தொழிலின் அடிப்படையில கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்துறார். நம்முடைய கடமைகளை நம்ம விட்டுவிடக்கூடாது, தர்மம் மாறி போகக்கூடாது, தடம் மாறி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் இந்த ஸ்லோகத்தின் உண்மையான உட்பொருளை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்ப பிரம்மச்சாரியனுடைய வேலை என்ன, பிரம்மச்சரியம் அப்படின்னா அவனுடைய வேலை என்ன, கல்வி கற்பது தானே. அன்றைய காலத்துல வந்து பிரம்ம வித்யா தான் கல்வி. இப்போ இன்றைக்கு தான் வந்து நம்ம மெக்காலி எஜுகேஷன் படிக்கிறோம். அன்றைய கல்வி முறைகள் வந்து பிரம்ம வித்யா தான் கல்வி. அப்போ அந்த கல்வியை கற்பதற்கு பதிலாக அவன் கல்வி கற்பதை விட்டுவிட்டு பிரம்மச்சரிய வயதுல வேற தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான்னு வச்சுக்கோங்களேன். கலாச்சார சீர்கேடு கொண்ட செயல்கள் எல்லாம் ஈடுபடுகின்றான்னா என்ன ஆகும், அவன் பிரம்மச்சரிய வாழ்க்கையில அந்த தர்மத்தை அவன் சரியாக கடைபிடிக்காம போயிட்டான். அப்ப கல்வி கற்க வேண்டிய வயதுல சரியான கல்வி அவன் கற்காம போயிட்டான். அவனுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? இனிமையா இருக்காது. அப்போ அவன் அந்த வாழ்க்கையில செய்ய வேண்டிய தர்மத்தை தடம் மாறி போயிட்டதுனால, அதர்ம வழியில போயிட்டதுனால இனி வருகின்ற வாழ்க்கையில் அவன் வாழ்க்கை வந்து தர்மப்படி இருக்காது, அது மாறி போயிடும் அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுவதற்காகத்தான் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்மப்படி வாழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் இப்போ கல்வி கற்க வேண்டிய வயசுல கல்வியை கற்றுக்கணும். அது மாதிரி இல்லறத்தில் இருப்பவர்கள் நேர்மையான முறையில தர்மப்படி பொருள் ஈட்டி தவறான வழிகளில் போகாம சம்பாதிப்பத தன்னுடைய குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் சேவை செய்வதாகவும் வைத்துக்கொண்டு தான தர்மங்கள் செய்து கொண்டு முறையான வாழ்க்கையில அந்த இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு சரியானபடி வாழ்ந்தான்னா அதனால இந்த சமுதாயமும் மேம்படும், மற்றவர்களும் நன்றாக வாழ்வார்கள். அடுத்த பொறுப்பு என்ன? நான்கு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம். அந்த வானப்பிரஸ்தம்ங்கிறது ஒரு வயது முதிர்வு காரணமாக நம்ம வர வேண்டிய நிலை, அதாவது இல்லறத்துக்கு அடுத்த நிலைப்பாடு. இப்ப இல்லற கடமைகளை நம்ம சரியா செய்து முடிச்சிட்டோம், நம்முடைய பொறுப்புகள் எல்லாம் முடிஞ்சுது, குழந்தைங்கள்லாம் தளர்த்துக்கிட்டாங்க, எல்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க, அவங்க எல்லாம் சம்பாதிக்க வந்துட்டாங்க, அப்ப நம்ம பொறுப்புகள் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இந்த இல்லறத்துலயும் இல்லாம உலக விவகாரத்துக்குள்ளேயே போகாம கொஞ்சம் ஒதுங்கி இந்த மாதிரி சாஸ்திர சிரவணங்களை நம்ம மேற்கொள்ளணும். இது மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களையும் உபனிஷதங்களையும் நிறைய இது மாதிரி சாஸ்திர நூல்களை எல்லாம் கற்றுக்கொள்ளணும். அந்த கற்றுக்கொள்வதன் வாயிலாக நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கான முயற்சியை எடுக்கணும். அது நம்மளுடைய கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் நம்ம இதில் காரியம் செய்து கொண்டு தான் இருந்தாகணும். ஏன்னா இந்த நிலையில நம்ம கரெக்டாக வானப்பிரஸ்தத்தில் இது மாதிரி பாதையில் நம்ம ஒழுங்காக பயணம் பண்ணணும் அப்படின்னா அந்த நிலை நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா சன்னியாச நிலைக்கு கொண்டு போகும். இப்போ சன்னியாசம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே மனதை துறக்கிறதா சன்னியாசமாக பார்க்கணுமே தவிர ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறது வந்து சன்னியாசமாக பார்க்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் சன்னியாசம்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸோ அல்லது கலர் ட்ரெஸ்ஸையோ கழட்டி போட்டுட்டு ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா நம்ம சன்னியாசி போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் காவி ட்ரெஸ் போட்டவங்கெல்லாம் சன்னியாசியா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டே பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இன்னைக்கு. அதனால சன்னியாசம் அப்படின்ற உண்மையான அர்த்தத்தை நம்ம எப்படி நம்ம வர்ணாசிரம தர்மம் சொல்லுது அப்படின்னா மனதினால் பற்றற்று இருப்பது தான். பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு திருக்குறள் சொல்லுது இல்லையா. அப்போ அந்த பற்றற்றான் பற்றினை பற்றுவது தான் இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சந்நியாசம் அப்படின்னா எதை துறக்கணும்? மனதை துறந்து அந்த தூய அறிவை பற்றி கொள்ளணும். அப்பதான் நம்முடைய அகங்காரம் ஈகோ எல்லாம் இங்க இல்லாம போகும். நான் அப்படிங்கிற ஈகோ வந்து அகங்காரம் வந்து இந்த மனதிற்கு உண்டானது. மனம் வந்து அந்த தூய அறிவினுடைய அதிஷ்டானத்துல இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்துட்டா நம்முடைய தனித்துவத்தை நம்ம இழந்து விடுவோம். நான் அப்படிங்கிற அந்த ஈகோ நம்ம கிட்ட இருந்து போயிடும். இங்கு நம்ம செயல் ஒன்றும் கிடையாது, இங்க எல்லாம் ஈஸ்வரக்காரையும் நடந்து கொண்டிருக்கு, அது அந்த அறிவினுடைய அதிஷ்டானத்துல அது இயங்கிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய கருவி தான் இந்த உடலும் மனசும். அப்ப அதனால அதனுடைய காரியங்களை இது செய்து கொண்டிருக்கிறது. அந்தந்த உடலின் மூலமாகவும் அந்தந்த மனதின் வாயிலாகவும் இந்த ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு ஈஸ்வர பிரணிதான அத்வாத் அப்படின்ட்டு எல்லாமே ஈஸ்வரனுடைய தன்மையில அவனிடத்திலேயே ஒப்படைகின்ற சரணாகதி தத்துவத்துக்குள்ள வந்துடுவோம். அதுதான் இங்க சந்நியாசம் என்று சொல்லப்படுதே தவிர உடைகளை மாற்றிக்கொள்வதல்ல இங்க சந்நியாசம். அந்த தெளிவு இந்த இடத்துல வரணும். அதுதான் இந்த மந்திரம் வந்து இங்க சுட்டி காட்டுது. ரொம்ப முக்கியமா நமக்கு சுட்டி காட்ட வேண்டிய விஷயமே அதுதான். வர்ணாசிரம தர்மேன தபசா ஹரிதோஷநாத். அப்போ அந்த வர்ணாசிரம தர்மத்தின்படி தவம் செய்ய வேண்டும், தவ வாழ்க்கை வாழ வேண்டும், அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியதிப்படி தர்மப்படி வாழுங்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்படி செய்கின்ற பொழுது சாதனம் பிரபவே பும்சாம் வைராக்கியாதி சதுஷ்டயம். அவ்வாறு வாழுகின்ற பொழுது இந்த நான்கு சாதனைகள் நமக்கு கிடைக்கும். அந்த நான்கு சாதனைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் வரும். வைராக்கியம்ங்கிறது என்னன்னா பற்றற்ற நிலைன்னு அர்த்தம். வைராக்கியம்ங்கிற வார்த்தைக்கு பற்றற்ற நிலை அப்படிங்கிற பொருள் புரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில அந்த தன்மைக்கு நம்மளை உயர்த்தி கொண்டு போகும். அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பாருங்களேன் பெரும்பாலானவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழும்போது பிரம்மச்சரிய தர்மத்தை சரியா கடைபிடிக்கிறது கிடையாது. காரணம் என்ன, படிக்க வேண்டிய டைம்ல படிக்கிறது இல்லை, படிக்கிற வேலையை தவிர மற்ற விவகாரத்தை பூரா செய்யறாங்க. பெரும்பாலான மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அது மாதிரி இல்லற தர்மம் எடுத்துக்கிட்டா, குடும்ப விவகாரத்துக்குள்ள வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து ஒரு நெறியோட தர்மப்படி வாழ்றாங்களான்னா, இன்றைய ஜென்ரேஷன் அப்படி இல்லை. மேக்சிமம் வந்து இன்றைய கணவன் மனைவி உறவெல்லாம் ரொம்ப தடம் மாறி போயிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப தர்மம் தவறி வாழுகின்றவர்கள் அதிகமாக பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கல்வி முறை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாததான் மிக முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி வர்ணாசிரம தர்மத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா, நம்முடைய பொறுப்புகளை மற்றவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோமான்னா கிடையாது. 70 வயசு ஆனாலும் பீரோ சாவி எங்கிட்ட தான் இருக்கணும், நான் தான் முழு இன்சார்ஜ், என்ன கேட்காம 10 பைசா எடுத்து செலவு பண்ணக்கூடாது, எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல தான் இருக்கணும், எதை வாங்குறதா இருந்தாலும் எதை விற்கிறதா இருந்தாலும் என்னை கேட்டுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஈகோ, அந்த வானப்பிரஸ்தான் தர்மத்துக்கு உண்டான ஏஜி வந்தா கூட அதை விட்டு கொடுக்கறது கிடையாது பெரும்பாலானவர்கள். அப்ப அந்த வயது முதிர்ச்சியின் காரணமாக கூட இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள பெரும்பாலானவங்க வர்றதே கிடையாது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா, அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல என்ன சம்பாதிக்க முடியும், இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டோமே, சரி இனிமேல் நம்ம ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஈஸ்வர தன்மைக்குள்ள போலாமா, இறைவனை தெரிஞ்சுக்கலாமா, தன்னை தெரிந்து கொள்ளலாமாங்கிற அந்த புரிதல் யாருக்குமே வர்றது கிடையாது. ஏன் வரமாட்டேங்குதுன்னா, அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அதுதான் விஷயம், சொல்லி கொடுத்தாதானே தெரியும், யாரும் சொல்லித்தரது கிடையாது. அப்ப அவங்க கல்வி முறையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, பணம் சம்பாதிக்கிறத மட்டும் சொல்லி கொடுக்கறதுனால ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல கூட எவ்வளவு பெரிய பணம் சம்பாதிச்சு எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் கூட, அந்த ரிட்டையர்மெண்ட் ஆயிட்ட பிறகு கூட அதை அந்த ஏஜ்ல இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா, ஏதாவது ஒரு சின்ன கடை போட்டு உட்காந்துக்கலாமா, ரொம்ப முடியாதவங்க கூட என்ன பண்றான், ஒரு வாட்ச்மேன் வேலைக்காவது போலாமா அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் வருதே தவிர, அப்பயாவது நம்ம சரி நம்ம பொறுப்புகள் எல்லாம் குழந்தைங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அந்த இறை சிந்தனைக்கு திரும்பலாம் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலானவங்களுக்கு இல்லை. வானப்பிரஸ்த நிலைக்கு யாருமே வர தயாரா இல்லை. அப்ப இந்த வானப்பிரஸ்த நிலை வரைக்குமே தர்ம வாழ்க்கை வாழாதவர்கள் எங்கிருந்து சன்னியாசத்துக்கு வரப்போறாங்க, அது நடக்க போறதும் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட அதர்ம வழியிலே நாம் தடம் மாறி போய்விடக் கூடாது அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுறார். அந்த திசை மாறி போகின்ற மனிதர்களுக்கு சுட்டி காட்டுறார், இப்படி போகாதீங்க, அதனால சரியான முறையில வாழுங்க, சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு சதா இறைவனை சிந்தித்து எப்போதும் ஆத்ம நிஷ்டையிலேயே இருந்து இந்த பிறவி பெருங்கடலை கடந்து கரை சேர பயன்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுடைய சந்நியாச வாழ்க்கையை தர்மத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. ஏன்னா சன்னியாச வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த தூய அறிவிடத்திலே தன்னை ஒப்படைத்து விட்டு அதுவாகவே நான் இருக்கிறேன் என்று அமைதியாக ஆனந்தமாக பூரண திருப்தியாக இருக்கின்ற வாழ்க்கை முறை. அப்ப அந்த நிலையில நம்ம போகும்போது கூட இப்ப நிறைய பேர் சன்னியாசிங்க என்ன பண்றாங்க, அந்த சன்னியாச ட்ரெஸ் போடுறதே சம்பாதிக்கிறதுக்காகத்தான். சன்னியாச ட்ரெஸ்ஸை மாட்டின மறு வினாடி என்ன பண்றாங்கன்னா, வயிற்று பொழப்புக்காக யாக யக்னங்கள் செய்கிறதும், அரசியல் பிரமுகர்களை சந்திச்சு நன்கொடை வாங்குறதும், அப்புறம் தேவையற்ற கர்ம காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு உதவிகள் செய்வதும், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ரஸ்ட் வேற ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய இதெல்லாம் ஆரம்பிச்சு ப்ராபகண்டா பண்ணிக்கிட்டு உலகத்துக்கு எப்படியே பெரிய உபகாரம் செய்கிற மாதிரி, அன்னதானம் போடுற மாதிரி நிறைய பப்ளிக் ஃபண்டை ரைஸ் பண்ணி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிக்கிட்டு சன்னியாசிகள் போல காட்டிக்கொள்கிறார்கள். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு புரிதல் வரணும். ஏன்னா இந்த பாடத்திட்டம் வந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்ட பாடத்திட்டம் இது. நாம் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம், நம்ம இடத்துல எப்படிப்பட்ட அறியாமைகள் நிறைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அறியாமைகள் நீங்கும் போது தான் நான் அந்த தூய் அறிவாக இருக்கிறேங்கிறது நமக்கு புரிய வரும். அப்ப எப்படிப்பட்ட அறியாமைகள் என்னிடத்துல திணிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, ஆன்மீகம் என்கின்ற விஷயத்தில் கூட அநேக அறியாமைகள் நம்மிடத்துல திணிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சன்னியாச வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சன்னியாச ட்ரெஸ் போட்டாலே சம்பாதிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய சாமியார்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற பணம் கூட நம்ம கிட்ட இல்லை, ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டா அவ்வளவு பணம் அவங்க கிட்ட வந்து புழங்குது. அப்ப இதெல்லாம் புரிந்து கொண்டு இங்கு வேடம் போட்டு வாழ்வதெல்லாம் வாழ்க்கை, இங்கு வேடதாரிகளாக வாழ்வதெல்லாம் வாழ்க்கை, நம்முடைய உண்மை தன்மையில் நம்ம வாழ்வதுதான் வாழ்க்கை. அதைத்தான் அந்த காலத்திலேயே சொல்றாரு. ஏன்னா இது மாதிரி போலிகள் இருப்பார்கள் என்பது ஞானிகளுக்கு தெரியும், ஏன்னா அவங்கெல்லாம் தீர்க்க தரிசிகள். பொதுவா இந்த வேத சாஸ்திரத்தை எழுதிய அத்தனை ரிஷி மகான்களும் எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்பதை தெரிந்துதான் இவங்க இந்த வேத சாஸ்திரத்தை எடுத்து உபதேசமாக நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து எந்தெந்த நிலையில எப்படியெல்லாம் மாறும், அந்த யுகங்களை சந்திக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள மக்கள் தள்ளப்படுவார்கள், அவர்களுடைய மனோபாவங்கள் எப்படியெல்லாம் மாற்றப்படும் அப்படிங்கறத அவங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க, தீர்மானித்து வைத்துக் கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் அவங்க பூரா நமக்கு சொல்லி வைக்கிறாங்க, இந்த மாதிரி பாதையெல்லாம் இருக்குது, தவறான ஆட்கள் எல்லாம் வருவார்கள், போலி வேடதாரிகள் வருவார்கள், அதுல போய் மாட்டிக்காதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க, உங்களுடைய பாதை இதுதான், இதுதான் சரியான பாதை, தடம் மாறி போகாதீங்க, ஆலய வழிபாடுங்கிற பேர்ல நிறைய அக்கிரமங்கள் நடக்கும், அதெல்லாம் போய் சிக்கிக்காதீங்க, ஆசிரமங்கிற பேர்ல நிறைய அக்கிரமம் நடக்கும், அதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க, எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளயும் போகாதீங்க, ஏன்னா உங்களை காட்டி கொடுக்கறதுக்கு இன்னொன்னு வேண்டியது இல்லை, நீங்க அதுவா தான் இருக்கிறீங்க அப்படின்னு என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனை விஷயங்களும் அவ்வளவு அருமையா சொல்லிட்டாங்க, நம்மளால புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்க சொன்ன சப்ஜெக்ட் வந்து அப்படி நமக்கு காம்ப்ளிகேட்டடா போயிருச்சு, ஏன்னா சான்ஸ்கிரிட்ல சொல்லிட்டாங்க, நமக்கு சான்ஸ்கிரிட் தெரியறது இல்லை, அல்லது தமிழ் பாடல்கள் எடுத்துக்கிட்டா செயல் வடிவத்துல இருக்க அதுவும் புரிய மாட்டேங்குது. அப்ப என்ன பிரச்சனை, இப்போ சான்ஸ்கிரிட்டும் தெரிய மாட்டேங்குது, தமிழ் பாடலும் புரிய மாட்டேங்குது, அப்ப படிப்பே வரமாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணலாம், படிப்பு வந்து சொல்லித்தர்ற மெத்தடை சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அது செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல, அதை யார் செய்யணும், மனித சமுதாயம், நாம தானே அதை சரி பண்ணணும், அதற்காக தானே மக்கள் ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மன்னர்களுடைய ஆட்சினா, இப்ப மன்னன் இப்படிதான் ஒரு திட்டம் இடுறானா, அவன் திட்டத்தின்படிதான் ஆட்சி நடக்கும், மற்றவர்களால் அதை வந்து மாற்ற முடியாது, காரணம் என்ன, மன்னர் ஆட்சி அது. ஆனா மக்கள் ஆட்சி, மக்கள் தனக்கு என்ன தேவை என்பதை கேட்கணும் இல்லையா, அப்படி கேட்டால் தானே மக்கள் வந்து தன்னுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணி இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்னு புரிந்து கொண்டு வாழ முடியும். ஆனா நம்ம மக்கள் பேசுறாங்களான்னா பேச மாட்டாங்க, ஏன்னா நமக்கு தான் இலவசமா கிடைச்சா போதுமே, நமக்கு வந்து யார் வேணா வரட்டும், யார் மிக்சி குடிப்பீங்க, யார் கிரைண்டர் குடிப்பீங்க, யார் டிவி குடிப்பீங்க, இப்படி யாராவது கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறேன், இல்லை இன்னும் கொஞ்சம் பணமா கொடுத்தீங்கன்னா சொல்லுங்க, என்னையா நான் வித்துறேன், நாட்டுக்காக எங்க அம்மாவை வித்துறேன், என்னுடைய குடும்பத்தை வித்துறேன், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பணம் வேணுமோ 5000 கொடுக்குறீங்கன்னா 5000 வாங்கிங்க, என் பொண்டாட்டி நான் வித்துறேன் ஓட்டுக்காக, என் குழந்தைய வித்துறேன் ஓட்டுக்காக, ஆனா எனக்கு பணம் தான் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அதற்கு என்ன காரணம், கல்வி முறை தான் காரணம். அப்ப இந்த மாதிரி கல்வியை கற்றா இந்த மாதிரி மனப்பான்மை வராம தர்மப்படி வாழ வேண்டும்ங்கிற எண்ணம் வருமா, நமக்கு வராது. அப்ப அதர்ம வழியில் தான் நம்ம போவோம். அப்போ இந்த தர்ம வாழ்க்கை வாழணும்னா அதற்குண்டான சாதனைகளை நம்ம கற்றுக்கொண்டா தானே தர்ம வாழ்க்கை வாழ முடியும். அதைத்தான் 4 சாதனைகளாக சொல்றாரு. இந்த சாதனைகளை அடிப்படையா கற்றுக்கொண்டீங்கன்னா தான் இந்த பாடத்திட்டங்களை நீங்க முழுமையா புரிந்து கொண்டு நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். இதை விட்டு விட்டு நீங்க வேற என்ன செய்து கொண்டிருந்தாலும் இந்த உலகத்துல நீங்க வந்து உயரிய நிலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. எப்போ, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாறவே இல்லை, மாறவும் மாட்டோம், ஏன்னா இந்த மாதிரி கல்வி திட்டம் நம்ம இடத்துல கொண்டு வரப்படவே இல்லையே, இதை பற்றி மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வும் கொடுக்கப்படவே இல்லை. ஏன் கொடுக்கப்படவில்லை அப்படின்னா, ஆட்டு மந்தைகளாகவும் அடிமைகளாகவுமே நம்மளை வைத்துக் கொண்டிருந்தா அரசியல்வாதிகள் நன்றாக ஆடம்பரமாக செல்வாக்காக வாழ முடியும். ஆனா ஒவ்வொரு தனி மனிதனும் அறிவாளியாக மாறிவிட்டான் என்றால் அரசியல்வாதிகள் வாழ முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் விழித்து கொண்டான்னா இது மன்னர் ஆட்சியாக இல்லாம மக்கள் ஆட்சியாக மாறிவிடும். அப்ப மக்களாட்சி என்கின்ற போர்வையில மன்னர்கள் தான் இன்னும் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள்ங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வாரிசு அரசியல் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அன்றைய காலத்துல வந்து ஒரு மன்னன் இறந்தான்னா அந்த மன்னனுடைய மகன் வந்து அடுத்த வாரிசு பதவியேற்றுக் கொள்வான். இன்னைக்கு ஒரு அமைச்சர் இறந்துட்டாருன்னா அவங்க மகன் அந்த அமைச்சர் பதவிக்கு பதவியேற்றுக் கொள்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற எந்த மாற்றமும் நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்கவே இல்லை, எந்த மாறுதலும் இது வரைக்கும் உண்டாகவே இல்லை. அப்ப இந்த அடிப்படை உண்மைகளை நம்ம எப்ப புரிந்து கொள்கிறோமோ விழித்துக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, இல்லைன்னா இந்த உலகத்துல நம்ம என்ன விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியாது, நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள முடியாது, இறைவன் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற உண்மை நமக்கு எப்பொழுது உணரப்படும் அப்படின்னா, இது போன்ற உயரிய பாடங்களை படித்து புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு வந்து நம்முடைய அறியாமைகள் பூரா நீங்கி அந்த அறிவாகத்தான் நான் இருக்கின்றேங்கிற தெளிவு நம்ம இடத்துல உண்டாக்க முடியுமே தவிர, வேற எந்த வகையிலும் எந்த புற அறிவினாலும் நமக்கு அந்த அனுபவம் உண்டாகவே உண்டாகாது. ஆன்ம அனுபவம், அபரோட்ச அனுபூதி உண்டாகாது. அததான் இங்க சொல்றார், சாஸ்திரம் கூறுகின்ற தர்மப்படி சரியாக வாழ்பவன் இறைவனை திருப்திப்படுத்தி சாதன சதுஷ்டய சம்பத்தி என்ற சாதனைகளை அடைகின்றான். அந்த சாதனைகள் என்னென்ன? வைராக்கியம், விவேகம், சமாதி சத்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் ஆகிய நான்கு வகையான சாதனைகள் அப்படிங்கிறார். அதுதான் இந்த ஞான யோகத்திற்கான தகுதிகளாகவும் இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுறார். அப்போ இப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, வைராக்கியம்னா என்ன, விவேகம்னா என்ன, சமாதி சத்க சம்பத்தினா என்ன, முமுட்சுத்துவம்னா என்ன, இந்த நான்கு சாதனைகள் நம்ம படிக்கணும். ஏன்னா இப்போ ஆதிசங்கரர் வந்து இந்த நூலை எப்படி கொண்டு போறாருன்னா, அபரோக்ஷ அனுபூதிங்கிற நூலை படிப்படியா கொண்டு போறாரு. ஃபர்ஸ்ட் இந்த பாடத்திட்டத்தை இந்த நூலை படிக்கின்ற அதிகாரி தகுதியான மாணவனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மாணவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்க்கும் போது அவனுக்கு முக்கியமா இந்த நான்கு தகுதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த நான்கு தகுதிகளில் முதல்ல அவனுக்கு வைராக்கியம் வரணும், இரண்டாவது விவேகம் வரணும், மூன்றாவது சமாதி சத்க சம்பத்தி, நான்காவது முமுட்சுத்துவம். இந்த நான்கு பண்புகளும் அவனிடத்துல வந்து விட வேண்டும். அப்படி வந்து விட்டவன் சாதனையாளன் இந்த ஞான யோகத்திற்கான தகுதியை அடைகின்றான் அப்படின்னு இந்த மூன்றாவது மந்திரம் சுட்டி காட்டுது. அடுத்தது நான்காவது மந்திரம், பிரம்மாதி ஸ்தாவராந்தேஷு வைராக்கியம் விசயேஸ்வனோ யதைவ காக விஸ்காயாம் வைராக்கியம் தத்தி நிர்மலம். இந்த ஸ்லோகத்துல வைராக்கியத்திற்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கிறார் பகவான் ஆதிசங்கரர். வந்து இப்ப நான்கு சாதனைகளை பத்தி இதுல அறிமுகப்படுத்துறார். அதுல முதல் சாதனை வைராக்கியம், இரண்டாவது சாதனை விவேகம், மூன்றாவது சாதனை சமாதி சட்க சம்பத்தி, நான்காவது முமுட்சுத்துவம். இதை மறந்துடக்கூடாது. அப்ப அதுல வைராக்கியம்னா என்ன அப்படிங்கறது இந்த நான்காவது ஸ்லோகத்துல அறிமுகப்படுத்துறார். அந்த வைராக்கியம் இல்லாமல் ஒருவன் எதையுமே அடைய முடியாதுங்கிறார். ஏன்னா இந்த வைராக்கியம் தான் ரொம்ப முக்கியம். வைராக்கியம்னா என்ன அப்படின்னா பற்றற்ற நிலை அப்படின்னு புரிந்து கொள்ளணும். பற்றற்ற நிலை அப்படின்னா எப்படி? இப்ப ஃபர்ஸ்ட் வைராக்கியம் வந்து எப்படி இரண்டு வகையில் இருக்குது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஜிக்னாசா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கு, மற்றொன்று ஜிகாசா அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்கு. ரெண்டு வைராக்கியம் இருக்கு, ஜிக்னாசா வைராக்கியம், ஜிகாசா வைராக்கியம். இப்ப ஜிக்னாசா வைராக்கியம்னா என்ன அப்படின்னா, இது விவேகத்தினால வரக்கூடிய வைராக்கியம். ஒரு ஜிக்னாசுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவினால் அவன் அடையக்கூடிய வைராக்கியம். அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, இப்ப வைராக்கியம் அப்படின்னா அதுக்கு பொருள் எப்படின்னா பற்றற்ற நிலை அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அந்த பற்றற்ற நிலையில நமக்கு எந்த தன்மையில அந்த பற்றற்ற நிலை நமக்கு வருது அப்படிங்கிறத முக்கியமா நோட் பண்ணணும். இப்ப நம்ம பற்றற்ற நிலை வந்து எப்ப வரும்னா, மயான வைராக்கியம் வந்துடக்கூடாது. மயான வைராக்கியத்துல பற்றற்ற தன்மை வரும். எப்படின்னா இப்ப நமக்கு வேண்டியவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இவர்கள் இல்லாட நானே இல்லை, அவர் கூடவே நானும் போய் சாகிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த சொத்து சுகம் வேண்டாம், அவரே போயிட்டாரு, நான் இருந்து என்ன பண்ண போறேன், அவரோடவே நானும் போறேன், என்னையும் அவரோட சேர்த்து புதைச்சிடுங்க, என்னையும் அவரோட சேர்த்து எரிச்சிடுங்க அப்படின்னு துடிப்போம். காரணம் என்ன, அது மயான வைராக்கியம். ஆனா அந்த துடிப்பு எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு ரெண்டு மாசம் இருக்கும். அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா, அவர் போயிட்டாரு, நான் வாழ்ந்தாகணுமே, அதுக்காக நான் சாப்பிடாம இருக்க முடியுமா, தூங்காம இருக்க முடியுமா, அப்புறம் என் குழந்தை குட்டிகளை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் இயல்பா திரும்பி எல்லாவற்றையும் மீண்டும் பற்று வைத்து கொண்டு இயல்பா வாழ்த்திடுவோம். அப்போ அந்த இடத்துல ஒரு வைராக்கியம் வந்துச்சிங்களே, அவர் இறந்த உடனே எல்லாத்தையும் விட்டுறா நீங்களே, குடும்பத்தை விட்டுறா நீங்க, சொத்து வேண்டாம் நீங்க, செத்தே போறேன் நீங்களே, இப்ப ஏங்க இப்படி சொல்றீங்கன்னா, அப்ப வந்துச்சிங்க, இப்ப அப்படி இல்லை, இப்பதான் இயல்பு தானே, எல்லாரும் வந்தா போய்த்தானு சேரணும், அப்ப நானும் ஒரு நாள் போகத்தானே போறேன், அது வரைக்கும் இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு சாகிறத விட்டுட்டு அவர் முன்னாடியே போயிட்டாருங்களுக்கா நானும் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துடுது. அப்ப இது வந்து வைராக்கியம் இல்லை இல்லையா, அதைதான் சொல்றாரு. ரெண்டு விதமான வைராக்கியம் இருக்கு. அதுல ஜிக்னாசா வைராக்கியம் அப்படிங்கிறது என்னன்னா, இது போன்ற ஞானத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு உண்மையான பற்றற்ற நிலை வரும். ஏன்னா இந்த ஞானம் நமக்கு வரும்போது எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற தெளிவு வந்துடும். ஏன்னா அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் நம்ம கிட்ட வந்தால் மட்டும்தான் நம்ம நித்தியமானதை தேர்ந்தெடுப்போமே தவிர அநித்தியமான விஷயங்களுக்குள்ள போக மாட்டோம். ஆனா நமக்கு வந்து நித்தியம் எது அநித்தியம் எதுங்கிற அந்த அறிவே நம்ம கிட்ட வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம செய்யறதெல்லாம் நமக்கு நித்தியமா தெரியும், இதுதான் சாஸ்வதம், இதுதான் சத்தியம் அப்படின்ட்டு அதுல போய் ரொம்ப ஆர்வமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட் அப்படித்தான் இருக்குது, இப்ப இதை விட்டா ஒண்ணுமே இல்லை, இதுதான் நிரந்தரம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஆனந்தம் அப்படின்னு நம்ம எதெல்லாம் எடுக்கிறோமோ அதை பிடிச்சுக்கிறோம் இல்லையா. அந்த பற்று அது நம்முடைய அறியாமையினால் உண்டாக்கப்பட்ட பற்று, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட பற்று. அப்ப அந்த பற்று அந்த நிலையிலிருந்து நம்ம விடுபடணும்னா அதுக்கு வைராக்கியம் வரணும். ஆனா அந்த வைராக்கியம் ஜிக்னாசா வைராக்கியமாக இருக்க வேண்டும். அதாவது ஜிக்னாசா வைராக்கியம் என்பது விவேகத்தினால் வருகின்ற வைராக்கியம். இது நிலையானதாகவும் இடமானதாகவும் இருக்கும். இந்த வைராக்கியம் வந்துடுச்சு அப்படின்னா எந்த காலத்திலும் உங்களை அசைக்க முடியாது, பற்றற்ற நிலையில தான் இருப்பீங்க, இதன் மீதும் பற்று வைக்க மாட்டீங்க. இது தூய வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை யாராலும் மாற்ற முடியாது. இதுதான் ஜிக்னாசா வைராக்கியம்னு பேரு. அதுவே இந்த ஜிகாசா வைராக்கியம் இருக்கு பாத்தீங்களா, இன்னொரு வைராக்கியம், அது வெறுப்பு அல்லது விரக்தி மூலமாக வரும். அந்த நேரத்துல ஒரு விரக்தி வந்துடும் வாழ்க்கையில, அப்ப உடனே எனக்கு எதுவுமே பற்று இல்லை, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது தற்காலிகமான ஒரு வைராக்கியம், அது மீண்டும் நம்ம விட்டு விலகி போய்விடும். அல்லது ஒரு வெறுப்புனால வரலாம், எனக்கு பிடிக்கவே இல்லை, இதனால நான் விரும்ப மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்புனால அந்த பற்றற்ற நிலை வருவோம். அது ஒருத்தர் நம்மளை திட்டாங்கன்னா இனிமேல் அவர் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்துடும். அப்ப அந்த மாதிரி வைராக்கியங்கள்லாம் என்ன, கொஞ்ச நாளைக்கு தானே, சில காலங்கள் வேணா அவர்கிட்ட பேசாம இருக்கலாம், அப்புறம் பின்னாடி பேசித்தானே ஆகணும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து பார்த்தா ஜிகாசா வைராக்கியம் என்ற தற்காலிக வைராக்கியம், இதுதான் மயான வைராக்கியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது போன்ற நிலையற்ற வைராக்கியத்தை ஜிகாசா வைராக்கியத்தை அடைவதல்ல இங்கு நம்ம சொல்லக்கூடிய வைராக்கியம் என்பது. இங்கு வைராக்கியம் என்பது உண்மையில் பற்றற்ற தன்மை, அதுதான் நம்முடைய முதல் சாதனையாகவும் பார்க்கப்படுது. அப்ப இங்க நிறைய பேர் சொல்லலாம், அது எப்படிங்க, அப்ப நீங்க பற்றற்ற தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே துறந்துட்டு இங்க வந்துடுறதா, அப்ப எப்படி நான் வந்து ஒரு இல்லறத்தானா இருக்கிறேனே, எனக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்குதே, நீங்க எல்லாம் பற்று விடுங்க பற்று விடுங்கன்னா நான் எல்லா பற்றையும் விட்டுட்டு அப்படியே சாமியாரா வந்துட்டுமா, அப்ப எப்படிங்க வாழ்றது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நிறைய பேருக்கு வரும். இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், உண்மையான பற்றின்மை பற்றற்ற தன்மை அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி பாடத்திட்டங்களை நமக்கு படிக்கும் போது எது நித்தியம் எது அநித்தியம் அப்படிங்கிற புரிதல் வந்து விட்டா இந்த சந்தேகத்துக்கெல்லாம் விட கிடைச்சிடும் இல்லையா. இப்ப நமக்கு அந்த புரிதல் இல்லாததுனால தான் நீங்க பற்றற்ற தன்மைன்னு சொல்லும் போது நம்ம மனசு உடனே எங்க போகுதுன்னா, போய் இவர் எல்லாத்தையும் விட்டுட சொல்றார் போல் இருக்கு, குழந்தைகள் எல்லாம் விட்டுற சொல்றார் போல் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் விட்டுற சொல்றார் போல் இருக்கு, எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தா தான் வைராக்கியம் போல் இருக்கு, அதுதான் பற்றற்ற தன்மை போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போய் நம்ம சிந்திக்கிறோம் பாத்தீங்களா, அதைத்தான் முதல்ல நம்ம விடணும். இதுதான் நம்முடைய அஜ்ஞானம். ஏன்னா இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற வைராக்கியம் ஜிக்னாசா வைராக்கியம், அறிவு புரிந்து கொண்டு புத்திசாலித்தனத்தினால நம்ம இந்த உலகத்தை பார்க்கும் போது இந்த உலகத்தின் மீது பற்றற்ற தன்மைங்கிறது எப்படி தெரியுமா மாறும், தூய அன்பாக மாறும். அதுதான் அன்பே சிவம் அப்படிங்கிற நிலைப்பாடு. ஏன்னா இங்க எல்லாவற்றிலும் தன்னை நான் காண்பது, தனக்கு வேறாக இன்னொன்று இருந்தால்தான் அதன் மேல அபிமானம் வரும் பற்று வரும், நானே அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கும் போது எனக்கு அதன் மேல பற்று தேவையில்லை, என் மீது நான் வைக்கின்ற அன்பு அது. அப்ப அன்புக்கும் பற்றுக்குள்ள வித்தியாசத்தை நாம இங்க புரிந்து கொள்றது எங்க புரிய வரும், எந்த இடத்துல அது புரிதலுக்கு வரும் அப்படின்னா, நம்மிடத்திலே ஏற்படுகின்ற ஞானம், ஒரு தெளிவு, மனதிற்கு உண்டாகின்ற ஒரு புரிதல் தான் நம்ம அந்த மாதிரி ஒரு உயர்நிலை பரிமாணத்துக்கு கொண்டு வரும். இதுதான் மனதினுடைய உயர் பரிமாணம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். மனம் வந்து டிராவலிங் பாத்துல கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி மனித அறிவுக்குள்ள வந்திருக்குது, ஆறாவது அறிவுக்குள்ள வந்திருக்கு. ஆனா அந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துல கூட தன்னுடைய யதார்த்தத்தை தன்னுடைய உண்மை தன்மையை மனம் எப்பொழுது உணர்கின்றதோ அப்பொழுது அது அந்த தூய அறிவாக மாறி விடுகின்றது, தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுகின்றதுங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை நாம புரிந்து கொள்ளணும். அந்த வைராக்கியத்தை தான் இங்க சாஸ்திரம் பேசுது. ஒட்டுமொத்தமா பற்றற்ற நிலை எப்படின்னா எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துடு, குடும்பத்தை விட்டுடு, பொண்டாட்டி குழந்தைகளை விட்டுட்டு, ஒண்ணும் இல்லாம ஓட்டையாண்டியா வா, கோமணத்தோடு வா அப்படின்னு எல்லாம் சொல்லல சாஸ்திரம், அப்படிலாம் சொல்லவே கிடையாது. நாம வந்து தவறாக புரிந்து கொண்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் மைண்ட்ல வந்து உள்ள செட் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே நம்ம உலகத்துல எப்படி கண்ட குப்பைகளை உள்ள ஏத்தி வச்சுட்டு இருக்கிறோமோ அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களையும் ஒரு குப்பையா உள்ள ஏத்திக்கிட்டு இப்படி எல்லாம் புரிதல்ல உட்காந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய அஜ்ஞானம் தான், இதுதான் அறியாமைன்னு சாஸ்திரம் சொல்லுது, இதுதான் அறியாமை அப்படின்னு சுட்டி காட்டுது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பற்றின்மை அப்படிங்கிற விஷயத்துல, இப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த மாதிரி பற்றின்மை தன்மைக்கு போக உண்டான வைராக்கியத்தை நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு, இப்ப வைராக்கியம்ங்கிற அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஜனங்க அப்படின்னா, இந்த வைராக்கியம்ங்கிற வார்த்தைக்கு வந்து பற்றின்மை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளல, ஏன்னா சொல்லப்பட்டது அப்படி சொல்லல. இப்ப வந்து இப்ப அவன் வந்து நல்லா படிச்சாங்க, வைராக்கியமா படிச்சான், சாதிச்சுட்டான், அவன் நல்லா சம்பாதிச்சாங்க, வைராக்கியமா சம்பாதிச்சான், பணக்காரன் ஆயிட்டான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வைராக்கியத்தை கொண்டு போய் அங்க போட்டுக்கிட்டாங்க. வைராக்கியம்ங்கிற வார்த்தைய பற்றின்மைங்கிற இடத்துக்கு பதிலாக மாற்றி போட்டுக்கொண்டார்கள், தவறாக போட்டுக்கொண்டு, வைராக்கியம் என்றால் தீவிரமாக அதை அடைவது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல மனிதர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஜிக்னாசா வைராக்கியத்துக்கு வராம ஜிகாசா வைராக்கியங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு தொழில் பண்றேன் வாங்க, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தொழில் பண்றதுக்கு பயங்கரமா செல்வம் வரணும் இல்லையா, கடை நடத்தணும்னா அந்த கடைக்கு வந்து பொருளாதாரம் தேவை, அந்த பொருளாதாரம் ரொம்ப அருமையா நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், கண் திருஷ்டிக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கடை முன்னாடி மாட்டுவாங்க, அப்புறம் அதில் ரெண்டு கறிக்கட்டையை தொங்க விடுவாங்க, அப்புறம் ரெண்டு மிளகாவை போட்டு தொங்க விடுவாங்க. காரணம் என்னன்னா திருஷ்டி, அதாவது இந்த கடைக்கு வந்து திருஷ்டிப்பட்டா வியாபாரம் ஆகாது, அதனால இந்த திருஷ்டி கழிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை மாட்டிடுறேம்பாங்க. காரணம் என்னன்னா திருஷ்டி போயிட்டா அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனது மைண்ட் செட்டு. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ரெண்டு கழுதைங்க நேர நேரா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை ஒரு போட்டோ வாங்குவாங்க, இந்த பக்கம் ஒரு கழுதை நிற்கும் அந்த பக்கம் ஒரு கழுதை நிற்கும், அந்த ரெண்டு கழுதையும் ஒன்னு ஒன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும், அதுக்கு கீழே ஒரு வேர்டு எழுதிருக்கும், ஒரு வார்த்தை ஒரு மந்திர வாக்கியம் இருக்கு, அது என்ன தெரியுமா, என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை கழுதைக்கு கீழே எழுதியிருப்பாங்க, என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு. இந்த போட்டோவை வாங்கி கடையில நடுமத்தியில மாட்டிக்குவோம். காரணம் என்னன்னா, காலையில் எழுந்த உடனே அவன் வேற எதை பார்க்கறானோ இல்லையோ அந்த கழுதையை பார்த்தான்னா அன்றைக்கும் அவனுக்கு யோகம் வந்துடும், ஃபுல்லாக பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா அதுதானே இப்போ நமக்கு சொல்லப்பட்ட விஷயம், நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணுங்கிறத நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, திருஷ்டிப்படாமல் வாழணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அந்த பணம் சம்பாதிப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மற்றவருடைய கண் பார்வை தான், அந்த கண் பார்வை போவதற்கான பரிகாரம் ரெண்டு கழுதைகள் நிற்கிற மாதிரி போட்டோவாகி கடையில மாட்டுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்ப இந்த விஷயத்தை என்னப்பா இப்படி ஒரு எண்ணெய்ப்பார் யோகம் வரும் அப்படின்னு கழுதைகளுடைய கீழே எழுத்து எழுதியிருக்க, இப்ப இந்த படத்தை கடையில வைத்து வழிபட்டா உனக்கு லாபம் அதிகமாக வருமா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க இந்த படத்தை வச்சதுல இருந்து எனக்கு நல்ல பிசினஸ் ஆகுதுங்க அப்படிமா. அப்ப என்ன இதனுடைய புரிதல் நமக்கு இங்க புரிந்து கொள்ளணும்னா, இதுதான் மூடத்தனம், இதுதான் அறியாமைன்னு சுட்டி காட்டுறாரு. அதாவது மகான்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட கல்வி முறை இப்படிப்பட்ட கல்வி முறை, அதாவது எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல், எதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடாதோ, மூடத்தனமான முட்டாள்தனமான உபயோகமற்ற கல்வியை நம்மிடத்திலே திணித்து விட்டாங்க. அப்ப இது மாதிரி மற்றவர்கள் என்னென்ன விஷயங்களை மூடத்தனமாக நம்ம சொல்றாங்களோ அதையெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப கழுதைய படத்தை மாட்டி வச்சா பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சான்னா, அப்ப மனிதன் கழுதையை கூட கும்பிட தயாராக இருக்கின்றான் அப்படிங்கிறத சுவாமி குருவரானந்தா சுட்டி காட்டுறார். இதை வந்து நான் சொல்லல, ஏன்னா இவ்வளவு நேரம் நான் வந்து இதை பேசிக்கிட்டு இருந்த உடனே என்னடா இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதே மாதிரி ஒரு சச்சங்கம் செய்யும் போது என்னுடைய குருநாதர் சுவாமி குருபரானந்தர் இதை சொல்றார், இவ்வளவு வெளிப்படையா சொன்னார், இந்த மாதிரி மனிதர்களுடைய மனப்போக்கு இருக்குங்க, இதுதான் இன்றைய மனிதர்களுடைய கல்வி திட்டம் கல்வி முறை, இப்படிதான் கத்து வச்சுட்டு இருக்காங்க, இதுதான் அவருடைய புரிதல். அப்ப இத்தகைய மூடர்கள் பணத்திற்காக வைராக்கியத்தை மாற்றி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், அது பொருளீட்டும் காரியத்தில் கண்ணாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வைராக்கியம்ங்கிற விஷயத்துல எடுத்து இதை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப வைராக்கியம் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை, நாலு சாதனைகள் சொன்னாரு ஆதிசங்கரரு, அதுல முதல் சாதனையாக அவர் சொன்ன வைராக்கியத்தையே நாம் எப்படி புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? அதை சாதிப்பது வைராக்கியம், அதை அடைவது வைராக்கியம் அப்படின்னு புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மூடத்தனம் நம்ம இடத்துல புகுத்தப்பட்டிருக்குன்னு புரிந்து கொள்ளுங்க. வைராக்கியம்ங்கிற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் பற்றற்ற தன்மை. ஆனா பற்றற்ற தன்மை என்றா நாம புரிந்து கொண்டிருக்கிறோம், அப்படி புரிந்து கொள்ளல. அதை அடைவது, அதை தீவிரமாக நாடுவது, அதை அடைந்தே தீர்வேன் என்பது வைராக்கியம் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தவறான புரிதலின் காரணமாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மூடர்களாக, மூடத்தனமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இவர்களை போன்ற மூடர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ சங்கரர் வந்து ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். அது எப்படி சொல்றாருன்னா, ஒரு களைப்பின் மிகுதியால் சோர்ந்து ஒரு மரத்தின் அடியில் அமரும் போது மரத்தின் மீது தங்கி இருந்த காக்கா ஒன்று அவன் மீது எச்சம் போட்டு விடுகிறது. ஒருத்தன் வந்து என்ன பண்றான், ரொம்ப சோர்வு மிகுதியில ஒரு மரத்தடியில போய் படுக்கிறான். மரத்து கீழே அவன் படுத்துட்டு இருக்கிறத தெரியாம மேல இருக்கிற காக்கா என்ன பண்ணுது, அவன் மேலேயே ஒரு எச்சத்தை போட்டுடுது. அந்த எச்சம் அவன் மேல விழுந்தது. இப்ப அவன் என்ன பண்றான், அந்த எச்சத்தை வெறுப்பினால் அவன் உடனடியாக நீர் விட்டு கழுவியோ அல்லது துணியால் துடைத்துக் கொள்ளவோ முயற்சிக்கின்றான் இல்லையா? அப்படித்தானே பெரும்பாலானவங்க செய்வாங்க. ஏன்னா மேல வந்து எச்சம் விழுந்துருச்சுன்னா, காக்காவுடைய எச்சம் விழுந்துருச்சுன்னா உடனடியா என்ன செய்வான், அதை இமிடியட்டா துடைப்பான், இல்லைன்னா இமிடியட்டா அதை கழுவுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அது போல இந்த உலக பொருட்களின் மீது உடனடியாக பற்றற்ற தன்மை வர வேண்டும் அப்படிங்கிறாரு பகவான் ஆதிசங்கரர். சொல்லக்கூடிய உதாரணம் இதுதான். பற்றற்ற தன்மை எப்படி வரணும்னு சொல்றாருன்னா, எப்படி ஒரு காக்கா தன் மேல எச்சம் போட்ட உடனே அந்த எச்சம் சிறிது நேரம் கூட தன்னுடைய உடல்ல ஒட்டி கொண்டிருக்க கூடாது, உடனடியாக என்னுடைய உடலை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இமீடியட்டா போய் நம்ம தண்ணி எடுத்து கழுவுறதோ இல்ல ஒரு துணி எடுத்து துடைக்கிறதோ செய்யறோமோ, அதை அருவறுக்கத்தக்க செயலாக நம்ம பார்க்கிறோமோ, அது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் வைராக்கியம் எப்படி வர வேண்டும் என்றால், இந்த உலக பொருட்களின் உண்மை தன்மையை உணர்ந்து கொண்டு உடனடியாக அதன் மீது அவனுக்கு வெறுப்பு வர வேண்டும் என்பதாக ஆதிசங்கரனுடைய அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கம் எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா, அவருடைய விளக்க உரையில இருக்கு, அவருடைய பாஷ்யத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு. அப்ப அதை எடுத்து நம்ம இங்க சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. அப்ப அதனால வெறுப்பு அரைகுறையாக இல்லாமல் முழுமையாக வருவதைத்தான் இங்கு வைராக்கியம் என்பதாக சங்கரர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அப்ப அதாவது இங்க சங்கரர் இந்த நூலிலே வைராக்கியத்தை ஏன் முதல்ல வைத்திருக்கிறார் அப்படின்னா, அவர் வழிவந்த மகான்களில் ஒருவரான ஸ்ரீ வித்யாரண்யர் இதற்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார். ஏன்னா பகவான் ஆதிசங்கரர் வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தியில ஏன் வைராக்கியத்தை கொண்டு போய் முதல்ல வச்சாருங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழுந்திருக்கு. அப்ப அந்த கேள்விக்கு பதில் வந்து இன்னொரு ஞானி, அவர் வந்து சிருங்கேரி மடத்துல அந்த காலத்துல வாழ்ந்த மிக உயரிய ஞானி வித்யாரண்யர் அப்படின்னு பேரு, அந்த சுவாமியை அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒருவனுக்கு இந்த உலக பொருட்களின் மீது பற்று இருக்கின்ற வரை தியானம் செய்ய அமரும் பொழுதெல்லாம் அவன் மனம் புறப்பொருட்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் என்றும், அதற்காக முதலில் அவன் ஆசைப்படும் உலகப் பொருட்களின் மீது வெறுப்பு வைராக்கியமாக முதலில் வர வேண்டும் என்றும் கருதியே இதை ஆச்சாரியார் முதலில் கொடுத்துள்ளார் என்று விளக்கம் கொடுக்கிறார். அப்ப இங்க வந்து நமக்கு என்ன தியானம் நம்ம பண்ண போறோம், இந்த பாடத்திட்டங்களின் மூலமா நம்ம ஒரு தெளிவுக்கு வரும்போது நமக்கு கடைசியா என்ன புரியும், நிதித்தியாசன நிலைமைக்கு வருவோம். அப்ப நிதித்தியாசனம்ங்கிற நிலைமை என்னன்னா, நாம இப்ப படித்த பாடத்திட்டத்திலே நம்ம காதுகளால் கேட்ட விஷயத்துக்கு வந்து சிரவணம் அப்படின்னு பேரு, கேட்ட விஷயங்களிலே நம்ம தெளிவு அடைவதற்கு பேரு மனனம் என்று பெயரு. அந்த தெளிவின் மூலமாக நம்ம அதில் நிலை பெறணும். கற்ற கல்வியில நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ அது நான் அதுவாகத்தான் இருக்கிறேன், தத்துவம் அசி அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கேட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நம்முடைய உண்மைத்தன்மையை நம்ம உணர்ந்து கொண்டு அதுல நிலை பெறுவதுதான் நிதித்தியாசனம் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த நிதித்தியாசன தன்மையிலே நம்ம நிலையாக நிற்பதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது, அந்த பிரம்ம நிஷ்டை தேவைப்படுது. நானே அந்த பிரம்மம், நானே அந்த அறிவு என்று நாம் அதிலேயே நிலை பெற்று நிற்பதற்கு பெயர் தான் இங்க தியானம் என்று சொல்லப்படுகிறது. தியானம் அப்படிங்கிறது தன்னுடைய யதார்த்தத்தை தன்னுடைய சொருவத்தில் நாம் நிலைத்து நிற்பது தான் தியானம். அந்த நிலையினுடைய அடுத்த நிலை தான் சமாதி. அட்டாங்க யோகத்துல வந்து எட்டு நிலைகள் இருக்கு இல்லையா, யம நியமத்துல அப்புறம் ஏழாவது நிலையாக தியானம் கொடுக்கப்பட்டிருக்கும், எட்டாவது நிலையாக சமாதி கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த ஏழு எட்டுக்கு முன்னாடி ஆறாவது நிலையாக தாரணை இருக்கும். அப்ப இந்த தாரணை தான் இங்க வந்து ஒருமுகப்பாடு. மனம் வந்து இங்கெங்கயோ அலைந்து கொண்டிருக்கிற மனம் ஒரு ஏகாக்கிர நிலையிலே அந்த உண்மை தன்மையை உணர்ந்து கொண்டு அதிலே ஒடுங்குகின்ற அந்த தாரணா நிலைக்கு வந்து விட்டாதான் அந்த உண்மைத்தன்மையிலே அது நிலை பெற்று நிற்கும். அதுக்கு பெயர் தான் தியானம். அந்த தன்னுடைய யதார்த்தத்தில் தன்னுடைய சொரூபத்திலே அந்த மனிதன் நிற்கின்ற பொழுது, அந்த தியானத்துக்கு அவன் பிரம்மனிஷ்டனாக மாறும் பொழுது அவன் அடையக்கூடிய நிலைக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் சமாதி. அந்த ஆதியோடு சமமாகுவது. சமம் என்றால் அந்த ஆதியோடு இரண்டர கலப்பது, அவருக்கு இணையாக வருவது, பிரிக்க முடியாதது அப்படின்னு பேர். அதுதான் உண்மையான சமாதி. சமம் கூட்டல் ஆதி ஈக்குவல் டு சமாதி. அந்த நிலைதான் அட்டாங்க யோகத்தினுடைய முடிந்த முடிவு. அட்டாங்க யோகம் படிச்சீங்கன்னா அதுல எட்டாவது நிலை சமாதி. அந்த சமாதிக்கு போகணும், அப்பதான் அந்த அட்டாங்க யோகத்தை நம்ம முழுமை அடைஞ்சதா அர்த்தம். இப்ப நிறைய பேர் ஏமனையமே படிக்கிறது இல்லை, எடுத்த உடனே எங்க வந்துடுறாங்க, டைரக்டா ஆசனம், கையை கால் ஆட்டிக்கிட்டு அதான் நான் பண்ண போறேன் யோகா அப்படிங்கிறாங்க. யோகானாலே அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா கையை கால் ஆட்டுறது ஆசனா தான் யோகம் அப்படின்னு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் பிராணாயாமம், அதுல கூட வந்து பிராணாயாமம் வச்சுக்கிறாங்க. அது ரெண்டு விஷயம் தான் அவங்களுக்கு தெரியும். யோகான்னா இந்த ரெண்டு தான், பிராணாயாமமும் கை கால் ஆட்டுற ஆசனங்களும் இருந்தா போதும், இதுதான் யோகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா யோகத்தினுடைய எட்டு படிநிலைகளையும் சரியாக ஒருவன் கடந்து வர வேண்டும். அப்படி கடந்து வருகின்ற பொழுது எட்டாவது நிலையாகிய அட்டாங்க யோகத்திலே சமாதி நிலை தான் நம்முடைய சொரூபம். நான் அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிற நம்முடைய யதார்த்தம், நம்முடைய உண்மைத்தன்மை. அந்த நிலைக்கு வருவதுதான் இங்க முடிந்த முடிவாக எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது. ஆனா நாம தான் அதை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால இங்க நல்லா புரிந்து கொண்டு பயணம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நூல்களும் ஒவ்வொரு சாஸ்திரமும் தெளிவா நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்க வந்து தியானம்ங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறார். அப்ப அதனால ஆசைப்படும் உலகப் பொருட்களின் மீது ஒருவனுக்கு வெறுப்பு வர வேண்டும் என்பதற்காகத்தான் முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா வைராக்கியத்தை கொண்டு வர. அப்ப அந்த வைராக்கியம்ங்கிற பற்றற்ற தன்மை நம்ம இடத்துல எப்பொழுது வரும், எப்படி வரும் அப்படின்னா இந்த உலகப் பொருட்களினுடைய உண்மைத்தன்மை உணரப்படும் போதுதான் வைராக்கியம் வரும். ஏன்னா நாம இந்த உலகப் பொருட்களை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்னா போகப் பொருட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம், மோகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகப் பொருட்கள் உண்மை என்பதாக பார்ப்பதும், அவைகள் நமக்கு அனுபவிப்பதற்காக இருப்பதாக நினைப்பதும், அதன் மீது மோகம் கொள்வது, அதன் மீது ஆசை கொள்வதும் நம்முடைய அறியாமை. அப்ப இந்த அறியாமை நம்மிடத்திலே இருந்து அகற்றப்படும் போது மட்டும்தான் நம்முடைய உண்மை தன்மை யதார்த்தம் நமக்கு புரிய வந்துடும். அந்த உண்மைத்தன்மை நமக்கு புரிய வந்துட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வைராக்கியம் வந்துடும். ஏன்னா அப்பதான் அது ஒரு உண்மை தன்மையான பற்றற்ற நிலையாக மாறும். அந்த பற்றற்ற தன்மைக்குள்ள ஒருத்தர் எப்ப வர முடியும்னா ஜிக்னாசா வைராக்கியத்திலே தான் வர முடியும். வைராக்கியம் என்பது ஜிக்னாசா வைராக்கியம் தான் இங்க தேவைப்படுது. ஜிகாசா வைராக்கியம் நமக்கு தேவையில்லை. ஜிகாசா வைராக்கியம் என்பது தற்காலிக வைராக்கியம், இன்று இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஆனா ஜிக்னாசா வைராக்கியம் என்பது யாராலும் அசைக்க முடியாத வைராக்கியம், யாராலும் அதை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா தெளிவு, மனம் வந்து அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு பூரண திருப்தி, பூரண தெளிவில் இருக்கும். அப்புறம் அந்த மனசு எதையுமே பற்றாது. ஏன்னா மனம் தானே எல்லாத்தையும் பற்றுது. அந்த மனதுக்கு ஒரு புரிதலும் ஒரு தெளிவும் ஒரு அறிவும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது இந்த உலகத்தை பார்க்குற பார்வையை மாத்திக்கும், வேற மாதிரி பார்க்கும். அதுதான் இங்க உண்மையான வைராக்கியம் என்பதாக சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ வைராக்கியம் என்பது மனதில் இருக்க வேண்டிய புரிதலுடன் கூடிய பற்றற்ற பக்குவ நிலையாகும். இவ்வாறு பற்றற்ற வைராக்கியம் தான் முழுமையானது என்கிறார். அந்த வைராக்கியம் விவேகத்தின் மூலமாகத்தான் வரும் என்கிறார். பெரும்பாலானவர்களுக்கு விவேகம் இருந்தும் வைராக்கியம் வருவதில்லை. ஏன் அப்படின்னா இப்ப விவேகம்ங்கிறது என்ன? புத்தி சக்தி, அந்த அறிவு இருக்குது. ஆனாலும் ஏன் பற்றற்ற தன்மை வரமாட்டேங்குது? அதற்கு காரணம் என்னன்னா அனித்யம் அசுகம் லோகம் அப்படிங்கிற சாஸ்திர வார்த்தையை நன்கு படித்து அறிந்து கொண்ட பண்டிதர்கள் கூட, வேதாந்த சாஸ்திரத்தை படித்த ஒரு பண்டிதன் இருக்கிறான், அவன் வந்து இந்த பாடத்திட்டங்களை நன்றாக படித்து புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு இந்த பாடத்திட்டத்துல என்ன தெரியுது? அனித்யம் அசுகம் லோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை தெரியுது. அனித்யம் அசுகம் லோகம்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்தியமற்றதுதான் அனித்யம். எது நித்தியமாக கருதுறோமோ அதுக்கு எதிர்வார்த்தை என்ன? அனித்தியம். அப்ப அது நிலையற்றது அப்படின்னு தெரியுது, அனித்தியம். அசுகம் அப்படின்னா என்ன? சுகம்னா ஆனந்தத்தை கொடுப்பது. அசுகம் அப்படின்னா ஆனந்தத்திற்கு எதிரான வார்த்தை, சுகமற்ற தன்மை. அப்போ அனித்யம் அசுகம் லோகம், இந்த உலகம் எப்படி இருக்கிறது தெரியுமா, நித்தியமற்றதாகவும் சுகத்தை தரக்கூடியதாக இல்லாமலும் இருக்கிறது. இங்க சுகமும் கிடையாது நிரந்தரமும் கிடையாது, அப்படிப்பட்ட உலகம் இது. காரணம் ஏன் இந்த உலகத்தை அப்படி பேசுது சாஸ்திரம் அப்படின்னா, இந்த உலகம் மனதின் கற்பிதம், மனம் கற்பித்து கொண்ட கற்பிதம் தான் இந்த உலகம். அப்ப அந்த கற்பிதம்ங்கிறது எப்ப நமக்கு புரிய வரும், ஞானம் வந்தா தானே புரிய வரும், புத்தி சக்தி இருந்தால் தானே புரிய வரும். அந்த புத்தி சக்தி வராம நமக்கு எங்கிருந்து அனித்யம் அசுகம் லோகம்னு தெரியும். ஆனால் அந்த புத்தி சக்தி வந்த பண்டிதர்கள் கூட, இந்த பாடத்திட்டத்தை படித்த ஒரு பண்டிதன் கூட இதை தெரிந்து வைத்திருக்கிறான், அனித்யம் அசுகம் லோகம் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அவனுக்கு வைராக்கியம் எப்படி வரல, ஏன்னா விவேகம் இருக்குது, புத்தி சக்தி அவனுக்கு வேலை செய்த, ஏன் வைராக்கியம் வரமாட்டேங்குது அப்படின்னா, இந்த உலகத்தை உண்மை என்றும் சுகம் என்றும் கருதி அதன் பின்னாலே அவனுக்கு என்ன இருக்குது, ஆசை இருக்கிறது, பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றான். பண்டிதர்களும் ஞானிகள் மாதிரி வேஷம் போடுகின்றவர்களும் சன்னியாசி மாதிரி வேஷம் போடுகின்றவர்களும் எதற்காக அந்த வாழ்க்கையை வாழ விரும்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாழ்க்கை அவர்களுக்கு பணத்தை நோக்கி போவதாக மாறி விடுகின்றது. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அது மாதிரி ஒரு வேடதாரிகளாக மாறி இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து இந்த சாஸ்திரங்களுக்கு மற்றவர்கள்கிட்ட சொல்லுவது போல சொல்லி அதன் வழியாக பணத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற கூட்டமும் இன்றைய நடைமுறையில் நம்ம பார்க்கத்தான் முடிகிறது. அப்ப அதை நம்ம நன்றாக இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த காலத்திலேயே சொல்லிட்டாரு. அப்ப ஏன் இவர்களுக்கு விவேகம் இல்லாமல் இல்லை, ஆனால் இவர்களுக்கு வைராக்கியம் வரவில்லை, பற்றற்ற தன்மை வரவில்லை. ஏனென்றால் இவர்கள் அடைந்த ஞானம் பரோட்ச ஞானம். அதை ஏன் இங்க அழகா எடுத்து சொல்றாரு அப்படின்னா, அபரோட்ச ஞானம் பரோட்ச ஞானம்ங்கிற ரெண்டு விஷயம் இருக்குப்பா. பரோட்ச ஞானம் என்பது புற அறிவு, நீ வெளியிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட அறிவு. அந்த அறிவுனால நீ என்ன படிச்சிருக்கிற புத்தகத்துல, இது சுரக்காய் அப்படின்னு படிச்சுட்ட. அப்ப சுரக்காய் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவுமா? அப்ப சுரைக்காயின்னு ஒரு பாடத்தை படிச்சுட்டா அது நமக்கு சமையல் செஞ்சு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்ப அந்த சுரைக்காய் நமக்கு சமையல் செஞ்சு சாப்பிடணும்னா என்ன வேணும், உண்மையா கடைவீதியில போய் காய்கறி கடையில அந்த சுரைக்காயை வாங்கிட்டு வந்து அதை அறுத்து சமையல் பண்ணி சாப்பிடும் போதுதான், ஓ இதுதான் சுரைக்காயா, இதுதான் சுரைக்காயினுடைய சுவையா அப்படிங்கிற அனுபவம் நமக்கு உண்டாகும். அந்த அனுபவம் தான் சுரைக்காயினுடைய உண்மை அனுபவம். வெறும் புத்தக அறிவுல இது சுரைக்காய் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அல்லது ஒரு பேப்பர்ல ஒரு படத்தை பார்த்துட்டு அதுதான் சுரைக்காய்ங்கிற மைண்ட் லெவல்ல நின்றுட்டு இருந்தோம்னா, மனதுல இதுதான் சுரைக்காய்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா சுரைக்காயினுடைய அனுபவம் நமக்கு ஆகவே ஆகாது. அது மாதிரி இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா, இது போன்ற வேதாந்த சாஸ்திரங்களை படித்த பண்டிதர்கள் கூட ஏட்டச் சுரைக்காய் அளவில் தான் இருக்கின்றார்கள், அனுபவ அறிவிற்கு வரவில்லை. அவர்களுடைய அறிவாற்றல் எல்லாம் வெறும் பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம் கிடையாது, நேரடி அனுபவம் கிடையாது என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார். இந்த மந்திரத்துல மிக அழகாக ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப இதையெல்லாம் நம்ம நல்லா உள்ள வாங்கி நம்ம எப்படி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எதை கற்றுக்கொண்டிருக்கின்றோம், இந்த பாடத்திட்டத்தினுடைய உண்மை சாராம்சம் என்ன, இதனுடைய இறுதி இலக்கு என்ன, இதிலெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக நின்னோம்னா தான் நம்ம சரியாக பயணிக்கிறோங்கிறது அடையாளம். அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒன்று படிக்கிறது, நாளைக்கு ஒன்று படிக்கிறது, நாளனைக்கு ஒன்று படிக்கிறது, பாதை மாறி போகிறது, அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படியே எங்கெங்கே கலந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தேர மாட்டோம். ஏன்னா நம்முடைய மைண்டு வந்து ஆசிலேஷனில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடையாளமே என்னன்னா ஆசிலேஷன் மைண்டு, இதை கொஞ்சம் பார்க்கும், அதை கொஞ்சம் பார்க்கும், அதை கொஞ்சம் பார்க்கும், அப்புறம் இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம்னு எங்கேயோ ஓடும், அப்புறம் கொஞ்ச நாள் வேற ஏதாவது ஒன்று செய்யும். அப்போ இங்கே ஒரு கால் அங்கே ஒரு காலுங்கிற மாதிரி, சேத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு கால்னு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு பக்கம் நிலையாக நிற்கணும். அதையும் நிற்காம இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வெற்றி பெற முடியாது. அப்போ அதனால் இந்த பாடத்திட்டம் நம்ம வந்து ஒரு தெளிந்த விவேகியாக அறிவாளியாக மாற்றுகிறது. அந்த விவேகத்தன்மை நமக்குள்ள உண்டாகிடுச்சுன்னா நம்ம அடைய வேண்டிய இலக்கை எளிதாக அடைந்து விடலாம். அப்ப அதனால சாதன சதுஷ்டயம் என்கின்ற நான்கு பண்புகளிலே முதல்ல வைராக்கியம் வேணும், அப்புறம் விவேகம் வேணும், அப்புறம் சமாதி சட்க சம்பத்தி, நான்காவதாக முமுட்சுத்துவம் என்ற நான்கு பண்புகளை ஒரு சாதகன் வளர்த்து கொண்டாக வேண்டும், அடைந்தாக வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்ம வைராக்கியத்தை பார்த்து முடித்திருக்கிறோம், அப்புறம் விவேகத்தையும் நம்ம தொட்டிருக்கிறோம், அடுத்தது விவேகத்தினுடைய இன்னும் புரிதலை பார்த்துட்டு அப்புறம் சமாதி சட்க சம்பத்தியில் இருக்கக்கூடிய ஆறு விதமான சாதனைகளையும் தெளிவாக பார்த்துவிட்டு இறுதியாக மோட்சத்தின் மீது இச்சை உள்ள முமுட்சுத்துவத்தையும் தெரிந்து கொண்டாதான் மேற்கொண்டு இந்த புத்தகத்துல நம்ம பயணிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைய நேரத்தை கருதி இந்த வகுப்பை நான் இத்தோட நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சி நாளைய வகுப்புல பார்த்துக்கலாம். இப்ப இன்றைக்கு நம்ம எதிர வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா 4 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். 5வது ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்.